இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது காவியம் அற்புதமானது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது உள் நின்று உணர்வின் நிலையை நீ உற்று அந்த உணர்வை அறிய அறிந்தான் நாம் யார், நாம் எப்படி இயங்குகின்றோம், எப்படி வாழ்கின்றோம், இந்த உடலுக்கு எப்படி செல்லுகின்றோம், இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் இதனை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கு அடுத்த உடலை எப்படி உருவாக்குகின்றது என்பதை நீ தெளிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், தெளிவாக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இதற்கெல்லாம் காரண பேர் வைக்கிறாங்க. அதாவது அந்த உணர்வு குப்பை, இப்ப ஒரு மோட்டாரை வச்சாச்சுன்னா அதுல ஒவ்வொரு இது போல்ட்டு இது நட்டு ஸ்டேரிங்கு இது கிளச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகளுக்கு அது செயல்படுறதுக்கு தக்க காரணத்தை வைத்து நம் உடல் எப்படி இயங்குகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றது. ஆகவே இதை போல நமக்குள் இயக்கும் நிலை வரப்போகும்போது உயிரிலே படப்படும்போது குருச்சேத்திரப்போர் அந்த உணர்ச்சியின் தன்மை உடலே வேகமாக படரப்படப் போகும்போது நம்மளுக்கு அதிர்ச்சி, அந்த உணர்வின் தன்மை உமை நீராக மாறி நாம் இரத்தங்களாக மாறப்படும் போது ஈஸ்வர லோகம் இந்திர லோகம் கருவாகின்றது. இரணியன் என்ன செய்யணும், இந்திர லோகத்தை அடிமையாக்கி தனக்கு கொண்டு வருகின்றான். யாரு, ராவணன். ஆகவே உயிர் நமக்குள் தசரத சக்கரவர்த்தி என்றும் இந்த உயிரால் உணர்வுகள் எதன் உணர்வு நாம் பெறுகின்றோமோ இந்த தசையாகின்றது. இதே தசைத்தன்மை உணர்வும் போது அந்த அணுக்கள் இயக்குகின்றது. இப்ப நாம் ஆறாவது அறிவால் நாம் இயங்குகின்றோம். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை இந்திர சபையில் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப இங்கே இயக்குகின்றது. இந்த ஆறாவது அறிவை நாம் எடுக்கின்றோமோ அதன்படி தான் இயக்குகின்றது. இந்த ஆறாவது அறிவு தான் ஆறு சக்திகள் ஒன்றாகி முருகு மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது முருகன் என்றும் இதாக இவங்க நினைச்சு ஆறு கண்ணு பெண்களுக்கு உருவானது முருகன் என்று சொல்வார். ஆறு சக்தியின் இயக்கங்களை நம் உயிர் உருவான இந்த மனித உடலை உருவாக்கியது என்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றான். ஆகவே இந்திர சபையில் ஆறாவது நிலை வரப்படும் போது இந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அடிக்காகி வேதனைப்படுகிற அதே வேதனை உள்ள நமக்குள் ஆனால் இதே வேதனை உணர்ச்சியிருப்போம்போது சிந்திக்கும் தன்மையாகி நமக்குள் கோபமாகி விருப்படையும் தன்மையாகி உடலையே தற்கொலை செய்யும் நிலையும் வந்து விடுகின்றது. இந்த வேதனைப்படுவனை பார்த்தீங்க, உதவி செய்தீங்க, இதன் உணர்வு கருத்தன்மையாகி நம் உடல் இரத்தத்தில் கலந்து இந்த விஷமான உணர்வு எல்லா அணுக்களுக்கும் சேரும்போது அது மயக்கம் அடைகின்றது, செயலற்று போகின்றது, உறுப்புகள் குறைகின்றது, நோய்கள் அதிகமாக. ஆகவே இதை போல அந்த வேதனை என்ற உணர்வு வரும்போது தசப்பிரியன் மீண்டும் இந்த உடலை நம்ம நல்ல அணுக்கள் உருவாக்கி உடலை திங்க ஆரம்பிக்கின்றது. நான் தசப்பிரியன் என்ன சொல்ற, ராவனுக்கு கோபம் வந்த உன்னை கொன்று தின்று விடுவேன் என்று சீதாவை என்ன சொல்றேன், நான் சொல்றபடி இணங்க வேணும் ஒன்று கொண்டு பொசி தின்னு போடுவேன். இப்படி நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி உட்கொள்ளுகின்றது என்ற நிலையை உயிரும் உடலும் உயிரால் உருவாக்கப்பட்ட உடலும் உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் இயக்கமும் எப்படி என்ற நிலைகள் தெளிவாக கூறப்படுகின்றது. எல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்க தசப்பிரியன் என்ற நிலை இங்க இந்திர லோகத்தில் நினைச்சான் இந்திர சபையவே அவன் அடிமையாக்கிவிடும். அப்ப யாரும் நோக்கி அவன் தவம் இருக்கின்றான், விஷ்ணு நோக்கி அவன் தவம் இருக்கின்றான். இந்த உலகை வேணும் அடுக்கி ஆள வேண்டும் என்று யாரு, இந்த தசப்பிரியன். ஆக உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு வேதனை உணர்வு அனைத்தும் உயிரான விஷ்ணுவிடம் இருந்து அந்த உணர்வுகளை இயக்கிக் கொண்ட விடுவது. அதை இயக்கிக் கொண்டு இருக்கும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆகவே எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் நம் உடலிலே பிரம்மமாய்கொண்டே இருக்கின்றது. அந்த தீமையின் விளைவிலும் நல்லதை கொள்ளும் நிலைகளும் இந்த உடலிலே பிரம்மமாகின்றது. அதனால்தான் இவன் தவம் இருந்த பின் விஷ்ணுவை வரம் கொடுத்து விடுகின்றான், பிரம்மனும் அதற்கு தக்க அவன் வரம் கொடுத்து விடுகின்றான். உலகில் நான் எதையும் நின்னால் வெல்ல முடியும் என்ற நிலையை கொண்டு வருகின்றான். ஆக நமக்குள் இருக்கும் இந்த உடலான உலகிற்குள் அந்த வரத்தின்படி நல்ல குணங்களை கொண்டு இரக்கமற்ற உணர்வின் தன்மை தனக்கு கொண்டு வருகின்ற இந்த நிலை இங்க காட்டப்படுகின்றது. அது யாரும் ராமாயணத்தை பற்றி நினைச்சுக்கிறது கூட இல்லை. ராமாயணம்னா எண்ணத்தால் ராமன் என்பது எண்ணம், இந்த உணர்வுகள் எடுத்த எண்ணங்கள் ஆகின்றது. நான் சீதா ராம எதன் சொல்லோ அந்த எண்ணங்கள் வருகின்றது. கோபமான உணர்வு சுவாசித்தார் சீதா, அந்த கோபமான அந்த கார உணர்ச்சி கொப்ப அந்த எண்ணங்கள் ராமன் எண்ணங்களாக வருகின்றது. வேதனை என்ற உணர்வு சுவாசித்தால் அந்த வேதனை கூட்ட சுவை கொப்ப அந்த எண்ணங்கள் வருகின்றது. அதான் சீதாராமா, ராமா சீதா அல்ல. நாம் நுகரும் உணர்வுக்கொப்ப அந்த எண்ணங்கள் நமக்குள் எப்படி இயக்குகின்றது என்பதனை நாம் தெளிவாக்குவதற்கு இவ்வளவு தெளிவாக கூறுகின்றன. ராமன் எங்க இருக்கிறானா? வனாந்திரத்துக்கு சீதாவும் ராமனும் காட்டுக்குள் போனாங்க அப்படின்னு. நம் உடலே பெரும் காடு என்பதை இங்கே வர்ணிக்கின்றன. இதை போன்று இந்த தசப்பிரியன் என்பது இந்த உணர்வுகள் நாம் தீய வினைகள் வேதனைப்பட்ட உணர்வு உறப்பும் போது இந்த உடலை திண்ணே அந்த அணுக்கள் வளர்கின்றது. நாம் நல்லதை உணர்வாக்கும் போது நல்ல அணுக்கள் நமக்குள்ளது தசைகளை உருவாக்குகின்றது, உடலை உருவாக்குகின்றது, ஆனால் உறுப்புகளை உருவாக்குகின்றது. இந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகமானால் இது உடலாகி நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகளை உணவாக உட்கொள்ளும் நிலை ஆகின்றது. நிலையை இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றார். ஆகவே நாம் நுகரும் உணர்வு குருச்சேத்திர போர், உடலுக்குள் சென்ற மகாபாரத போர், நம் உடலுக்குள் அத்தனை குணங்களுக்கு இந்த போர் வேதனை என்ற உணர்வு வந்தான். இதை சுட்டி காட்டுவதற்கு விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கிறான், பிரம்மனும் உருவாக்கி விடுகின்றான், சிவனும் அரவணைத்து விடுகின்றான். நாம் நுகரும் உணர்வு உயிர் உள்ளுக்கே சென்ற பின் அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உடலான சிவம் உள்ளுக்கு வருவதெல்லாம் அரவணைத்துக் கொள்ளுகின்ற தெளிவாக கொடுக்கிறார். ஆக மனிதனானத்தில் நாம் சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கப்படும் போது நமது நண்பனோ அல்லது மற்றவர்களோ வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் இந்திரலோகத்துக்குள் சென்று அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அந்த வேதனை உணர்வு உள்ளுக்கே செல்கிறது. இந்திரலோகத்துக்குள் இறங்கின் புகுந்து எங்களுடைய செயல்கள்லாம் செயல்படாதபடி தடுக்கின்றான் என்ற நிலையில் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? சிவநிறத்தில் வருகின்றார்கள். அந்த வேதனைப்படும் உணர்வுகள் உடலில் இருக்கும் அனைத்து குணங்களும் இந்த உடலோடு இணைந்திருப்பதனால் இந்த உடலுக்கு முதலே அந்த அறிவின் உணர்வுகள் வருகின்றது. அப்ப அந்த வேதனை உணர்வு தனக்குள் வரப்பட போகும்போது என்ன செய்வதென்று அந்த உணர்வு வரப்பட போகும்போது எல்லாரும் சேர்த்து என்ன செய்யறாங்க? இறைஞன் உள்ளுக்க வந்து எங்களுக்குள் தொல்லைகளை கொடுக்கிறான், எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த உணர்வின் ஓலங்களை நம் உடலுக்குள் வந்து இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று ஒருத்தன் வேதனைப்படுத்துகின்றான். வேதனையான உணர்வு நாம் நுகர்கின்றோம். அந்த வேதனையான உணர்வு உறப்போம்போது என்ன செய்யறோம்? நாம் எத்தனை தெய்வங்களை நினைத்தோமோ எத்தனை கடவுள்னு சொன்னாங்க அங்கதான் போய் பார்க்கிறோமே தவிர இந்த உணர்வு உடலுக்குள் வந்தவுடனே காப்பாற்றும் உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. அந்த காப்பாற்றும் உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது உயிருக்கே தான் தெரிகின்றது. உயிருக்குதான் முதல்ல அறிவாகின்றது. பின் இந்த உடலுக்குள் சென்ற பின் உருவாகிறது அந்த பிரம்மமாகின்றது. அப்ப என்ன செய்றாங்க? நான் என்ன செய்தேன்? விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான் சிவன் சொல்றார். விஷ்ணு வரம் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போவோம் விஷ்ணுவிடம் கேட்போம் என்று. இந்த உடலின் உணர்ச்சிகள் எல்லாம் உயிரிடமே நாம் எண்ணும் எண்ணங்களை அங்கே இயக்குகின்றன, இது தெளிவாக கூறுகின்றனர். அப்ப உயிரிட்ட போனவன் என்ன செய்றாங்க? விஷ்ணு எனக்கு வரம்தான் கொடுக்க தெரியும், என் மகனான என அதனால் உருவான இந்த அணுக்கள் பிரம்மனுக்கு தான் அது தெரியும், அவனிடம் செல்வோம் என்று. அவன் நினைச்சிருந்த தந்தை சொல் நான் தட்டாதபடி தான் இதை நான் இயக்குகின்றேன், நான் உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது, இவன் விஷ்ணு வரம் கொடுக்கவில்லை என்றால் இந்த உணர்வுகள் உலகத்திற்கு அந்த உருவாகும் தன்மை இருக்காது, ஆனால் உருவாகும் உணர்வுகள் நம் அணுவானால் இந்த உடல் சிவம் அரவணைக்கவில்லை என்றால் ஒரு உருவின் தன்மை வர அது வந்து மும்மலம் என்ற நிலையில் நீ தெளிவாக கூறுகின்றன. இருக்கத்தான். எல்லாரும் சேர்ந்த உடனே கேட்கிறாங்க, அப்ப இங்க இருக்கக்கூடிய நிவர்த்தி பண்றதுக்கு ஒருத்தருக்குமே தெரியல. விஷ்ணு வரம் கொடுத்துறான், உழுக்க பண்ண பிரம்மமாயிருது அணுவாயிருது, அணுவின் மலம் உடலாக சிவம் அரவணைத்துக் கொள்றான். இதை தெளிவாக என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். அங்க உடலுக்குள்ள இருக்க அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க, அலமுறாங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்ப அந்த உடலின் வழி உயிருக்கும் உணர்வின் தன்மை இங்க பிரம்மனுக்கு எட்டப்பட போகும்போது இதெல்லாம் யாருக்கு தெரியும், யாரிடம் கேட்டால் இதை நீக்கிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன இந்த மூணு பேர் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவன் மூணு பேரும் கூட்டு சேர்த்து யாருக்கிட்ட இதை கேட்கலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் ஆலோசிக்கிறாங்க. இது கண்ணனுக்கு தான் இது எல்லாம் தெரியும், நம்ம கண்ணுக்குத்தான் எல்லாம் இந்த கண்ணால் தான் பார்த்து உணர்வின் தன்மை பதிவானது, இந்த கண்ணனுக்கு தான் அதெல்லாம் தெரியும், கண்ணனிடம் போவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்ணனிடம் போவோம் அப்படின்ட்டு கண்ணனிடம் எல்லாரும் போய் சொன்ன உடனே அந்த கண்ணன் கேட்கிறான், நீ விஷ்ணு வரம் கொடுக்காமல் விட்டால் இந்த தொல்லைகள் வராதல, எப்படி நான் உலகிற்கு வரம் கொடுக்கலை என்றால் எதுவும் உருவாகாதே. அப்ப பிரம்மங்கிட்ட கேட்கிறான், நீ இதை கேட்டீங்கன்னா பிரம்மகிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், என் தந்தை சொல்படி நான் உருவாக்கவில்லை என்றால் எதுவுமே உலகமே உருவாகாதே. சிவங்கிட்ட கேட்கிறான், நீ இத்தனை பேரும் அவங்க உள்ளுக்கு வராதபடி நீ அரவணைக்காதபடி இந்த தொல்லை வராதே, உள்ளுக்கு உடலோடு அரவணைக்கும் போதுதான் இந்த தொல்லை வருது தெளிவாக கேட்கிறான். அங்க கேட்ட உடனே, நான் வருவரை வரவணைக்கியதான் என்னுடைய வேலை, உருவாக்குறது தான் என் வேலை, வரம் கொடுப்பதா என்ன, மூன்று மூன்று நிலைகள் சொல்லுகின்றேன். அப்ப கண்ணன் சொல்றான், சரி இதற்கு என்ன வழி, நீங்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு எல்லாம் சேர்த்து இந்த கண்ணில் நினைக்கிறாங்க. அப்ப அந்த கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா, சரி கொஞ்ச நேரம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வானை நோக்கி பார்க்கிறான். யாரு இந்த கண்ணன், வானை நோக்கி பார்த்த உடனே அதோ வருகிறான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன், அவனிடம் கேட்போம். ரிஷி என்றால் அகஸ்யன் துருவனாகி துருவ மகரிஷி ஆகி இன்று உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெற்றது துருவ நட்சத்திரம், அதான் ரிஷி. ஏனென்றால் எல்லாவற்றையும் சிசித்துக் கொண்ட இந்த உயிர்தான், ஆக இந்த ஆறாவது அறிவால் தீமைகளை நீக்கி உணர்வு கொண்டு ஒளியாக உடலின்றதை பெற்றது இந்த ஆறாவது அறிவு, அந்த ஏழாவது நிலை பெற்றது சப்த ரிஷி. அதான் உணவின் நாதங்களால் இயக்கப்பட்டது, நாதத்தின் இயக்கமாக தீமையில் தனக்கு வராதபடி இயக்கும் சக்தி பெற்றது தெளிவாக்குகின்றான். நமது காவிய தொகுப்புகள் தப்பில்லை, தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம் இன்று வரையிலும், தெரிந்தும் கூட தெரிந்து கொள்ளுகின்றோம் தவறென்று. ஆனால் செய்த தோஷம் இசையிலேன ஊருக்காரங்க என்ன செய்யறாங்க, யாரா நம்ம சொந்தக்காரு அதாவது நம்ம இறந்துட்டாங்கன்னா அதுக்கு சாங்கிட்டு செய்து மோட்சத்துக்கு அனுப்புறோம்னு தான் இருக்கிறோம். அது எப்படி இந்த உயிரான்மாவை எப்படி மோட்சத்துக்கு அனுப்பணும் வழியெல்லாம் சொல்லி இருக்கிறான் இந்த இதில், அது யாரும் செய்யறதில்லை. இப்ப அங்க இதன் வழி கேட்டோம்னா அதோ வருகின்றான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணன் அபிமான புத்திரன். இப்ப நான் வேதனைப்படுவது உணர்வே சூரியன் அந்த நாராயணன் வெப்பம் காந்த விஷம் என்ற இயக்கணுக்களை அனுப்பி அதை கவர்ந்து தனக்குள் எடுத்து அதை இயக்க சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றான். ஆக வேதனைப்படும் உணர்வை எடுக்கும் போது நமக்குள் இந்த வேதனையின் தொடர்கள் வருகின்றது. வேதனை நீக்கி உணர்வின் ஒளியாக மாற்றியவன் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுகின்றது. அதே வெப்பம் காந்த விஷம் என்ற நிலையில் அதை கவர்ந்து கொண்டால் அந்த இருளை நீக்கி ஒளி என்ற உணர்வு அறிவாக இயக்கும், அதை இயக்க அணுவாக அது மாறுகின்றது தெளிவாக்குகின்றான், சாஸ்திரங்களில் தெளிவாக்குகின்றது. ஆனால் அதே சமயம் அதோ வருகின்றான் நாரதன் என்று, ஐயோ அவன் கலகப்பிரியனாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, பல தொல்லைகளை நம்ம கொடுப்பானே, அவன் பரிசீலனைகள்லாம் நாங்கள் தப்பணுமே என்ன செய்யறதுன்ட்டு இந்த மூணு பேரும் விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனும் இவங்க மூணு பேர் அதே மாதிரி சொல்றாங்க. கலகம் நன்மையில்தானே முடிகின்றது என்று கேட்கின்ற. இப்ப இதே மாதிரி வேதனைப்படும் உணர்வின் தன்மையை, அவன் வேதனைப்படுகின்றான் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது வேதனைப்படுகின்றோம். இந்த வேதனை உணர்வு நமக்குள் போன உடனே இங்கே உயிரிழப்படும் போது இது குருஷேத்திர போராக மாறுகின்றது. இங்கே உயிரிழப்படும் போது விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான், உடலுக்குள் சென்ற உடனே அது பிரம்மமாகி விடுகின்றது. அணுவாக அந்த உணர்வின் தன்மை சிவமாகி விடுகின்றது. ஆக அவன் எதனை வேதனைப்படுகிறான், அந்த வேதனை உணர்வு நம் உடலாகும் போது அந்த வேதனை நமக்குள் எப்படி இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். இதவுடன் ஞானிகள் கொடுத்த விளக்கங்கள் இனி என்ன வேணும்? அதுக்குத்தான் இந்த கண்களால் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் என்ன செய்கின்றது கண்ணிடத்தில் கேட்டவுடனே அவன் எல்லாம் என்ன புழுவிலிருந்து மனிதனாக வரும் கண்ணால் தான் அறிந்து தப்பு நரைகளை கொடுத்து இன்றைய தீமையிலிருந்து விடுபடும் மனித உடலை உருவாக்கியது இதே கண் தான் என்பதனை இங்கே தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். அப்பதான் அவன்கிட்ட கேட்டவுடனே அதே வரிகள்தான் ரிஷியின் மகன் நாரதன் அவனிடம் கேட்போம் என்று. அப்ப நாம இப்ப நம்ம தியானத்தில் என்ன சொல்றோம், அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சூரியனால் கவர்வதே நம்முடைய எண்ணங்களை நம் குரு காட்டிய நிலைகளில் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரவர்களை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணால் அது இயங்கப்படும் போது உணர்வின் தன்மை இங்கே பதிவாகின்றது. அதன் உணர்வை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் கொண்டுவரப்போம் போது நாம் எப்படி அந்த வேதனைப்பட்டான் அந்த நோயைப்பட்டவனு அவனை என்ன சொல்றோம், யோ நல்ல மனிதன் வேதனைப்பட்டான் என்று சொல்கின்றோம். அதே சமயத்தில் ஒருத்தன் நம்மளை வேதனைப்படுத்தினான் என்றால் வேதனை உணர்வு செய்யும்போது எனக்கு இப்படி தொல்லை கொடுக்குறான் என்று விடாப்படியா இருப்போம். இந்த வேதனை சொல்லி நல்ல மனுஷன் வேதனைப்பட்டான் வேதனைப்படுறான் வேதனைப்படுறான் சொல்ல முடிஞ்சே தவிர அதை மாற்றும் உணர்வு நமக்குள் வருவதில்லை. அதை மாற்றுவதற்குத்தான் இந்த நிலையை சொன்னது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று அதே வருகிறான் என்று இந்த உயிரான ஈசனிடம் அன்பை இணைத்து விட்டால் இந்த தீமை என்ற உணர்வு உட்புகாது தடுத்து விடுகின்றது. அதே சமயத்தில் இந்த உணர்வுகள் இங்கே தடுத்த பின் இந்த வேதனை உணர்வு இங்கே நிறுத்தி விடுகின்றது. இந்த உணர்வு நம் உடலுக்கு முழுதுக்கும் அதை செலுத்தப்படும் போது அந்த உடல் எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் செலுத்தப்படும் போது நாரதன் அந்த தீமையை உள்கொள்ளாதபடி ஒவ்வொரு அணுக்களுக்கும் வலுவாகின்றது. இது வராது தடுத்து விடுகின்றது. இந்த உள்ளுக்கு போகாது தடுத்து சிறிது நேரம் நாம் எண்ணினால் இது நம்ம உள்ளுக்கு ஈர்க்கும் சக்தி குறைந்தால் இது அனாதியாகி வருகின்றது. அப்போது இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு நம்ம உள்ளுக்கு வலுவாக்கப்படும் போது சூரியன் இது அனாதியாவது எழுத்துச் செல்கின்றது. நம் ஆன்மா தூய்மையாகின்றது. சூரியன் தன்னுடன் எடுத்து சென்று விடுகின்றது. நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இந்த தீமை புகாது தடுத்து பின் நாம் என்னோம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை நேரா செலுத்தி என் இரத்த நாணங்களில் கலந்து என் இரத்த நாணங்கள் உள்ள அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நினைவினை இங்கே செலுத்த வேண்டும். இதே கண்ணன் தான் இந்த இரத்தத்தில் செலுத்தப்படும். என இதன் வழி சொன்னதான் உணர்ச்சி இயக்கி நம் உடலுக்குள் ஆகும் போது அது கருத்தன்மை அடைகின்றது. கோபமோ வேதனைப்படும் போது இந்த இரத்தத்தின் தன்மை உடலுக்கு முழுதுக்கும் விஷம் என்ற தன்மை போகும்போது உடல் உள்ள நல்ல அணுக்களும் மயக்கம் அடைகின்றது, செயலற்ற நிலை ஆகின்றது. கோபம் என்ற உணர்வு நாம் பார்த்து கொண்டால் அது உணர்வுகள் இரத்தத்தின் வழி செல்லப்படும். எல்லா உணர்வுக்கும் முழகாய் வாயில போட்டால் எப்படி ஆண்டு அலறமோ இந்த இரத்தத்தின் வழி கார உணர்ச்சிகள் இரத்தத்துகள் கலந்து எல்லா அணுக்களும் ஆண் அலரும். உன் நரம்பெல்லாம் வெடித்து விடுகின்றது, செயலெல்லாம் இழந்து விடுகின்றது. தப்பு செய்தீங்களா? என ரத்தம் அதன் வழிதான் ஆகாரம் கிடைக்கின்றது. இப்ப நமது பூமியில் காற்றில் வருகின்றது. அந்த காற்றில் வரும் நெடியை நாம் நுகர்ந்தால் நாம் தும்மல் வருகின்றது. நீங்க தும்புறீங்களா? இதே போல தாவர இனங்கள் தாம் செடியின் சத்தை இருப்பது புவியின் இருப்பால் தமிழுடைய நிலைகளை எழுத்து அடைகின்றது. தீமை என்ற உணர்வு தனக்குள் வந்தால் மிளகா செடி பக்கம் நல்லது வந்தால் விலைக்கு விடுகின்றது. ஆனால் கசப்பான உணர்வுடன் செல்லும்போது மலரின் மனம் வந்தாலும் தள்ளி விடுகின்றது. மலரின் மனத்துக்கு அடுத்து அடுத்து நல்ல வேதி அந்த கசப்பின் தன்மை வந்தாலும் இது தள்ளிவிடுகின்றது. அப்ப அதனதன் உணர்வு வலுகொண்டு அதனதன் காத்துக்கொள்ள நிலை வருகின்றது. இதே போல மனிதன் ஆறாவது அறிவார் தீமைகள் எல்லாம் நீக்கிய உணர்வு கொண்டது ஆறாவது அறிவு காத்திகேயா தீமை என்று உணர்வு தெரிந்து கொண்ட பின் சேனாதிபதி பாதுகாக்கக்கூடியவன் ஆறாவது அறிவு. முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் இந்த ஆறாவது அறிவு. இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றது நமது சாஸ்திரங்கள், யாரும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இப்போது நமது குருநாதர் காட்டிய அறுவழியும் முறைப்படுத்தி நாம் தெரிந்து கொள்வதற்காக இது ராமாயணத்தில் கூறப்படுகின்றது. கோடிக்கரை, நாம் பல கோடி உடல்கள் எடுத்து கடைசி கரையாக இருக்கின்றது நமது உடல், தனுசு கோடி. தீமைகளை நீக்கும் இந்த உணர்வுகள் என்று இங்கே காட்டி தனுசு கோடி என்ற நிலைமை ரொம்பவும் தீமைகளை நீக்கும் அந்த சக்தி பெற்றது. நாம் அந்த தனுசு கோடி என்ற கடைசி நிலையில நின்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்தவென்றால் அந்த தீமைகள் நீக்கும் நிலைகள் வருகின்றது. இப்போதெல்லாம் நமக்குள் தீமை வருகின்றதோ அதை நுகர்ந்து அதை திணிக்கும் போது பல கோடி உணர்வுகள் நமக்குள் வருகின்றது. தீமையில் நீக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேதனைப்படும் போதெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நான் பெற வேண்டும், என் உடல்ல பிறந்த என் ஜீவன்மா ஜீவன்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் செலுத்த போகும்போது இப்ப நம் வாழ்க்கையில் வரும் பல கோடி உணர்வுகள் இருந்து இது கோடிக்கரை, பல உணர்வு தீமையிலிருந்து நீக்கும் உணர்வு பெற்றது கோடிக்கரை. கடைசி நிலையில் நாம் மனிதன் இப்போது வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எனக்குள் பெற்று என் இரத்த நாணங்களை கலந்து என் உடலுடைய ஜீவனுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்றதை செலுத்தினால், இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ கோடி உணர்வு வருவது மாற்றினால் தனுசு கோடி என்று இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவேதான் அங்கே துருவ நட்சத்திரத்தை நாம் பார்க்க முடிகின்றது. கடலோர பகுதிகள் தான் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் இந்த உடல், எத்தனையோ கோடி உணர்வு பெற்று கோடி கடையாக இங்கே வந்துள்ளது இந்த மனிதன் உடல். தீமை என்ற உணர்வு உறப்பும் போது அது ஒவ்வொரு நொழியிலும் தனுசு தீமையிலிருந்து இந்த நீக்கியும் அந்த உணர்வை தனக்குள் அந்த தனுசை பாய்ச்சி நீக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் தனுசு கோடி என்று. இதை உணர்த்துவதற்காக மனிதன் உடலில் நேரமாகிவிட்டது அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றான். மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்கின்றோம். இதையும் மணலை குவித்து பூஜைக்க ஆரம்பிக்கின்றான் ராமன் சிவலிங்கத்தை. மணலால் சிவலிங்கத்தை செய்து பூஜைக்க ஆரம்பிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வு வரப்போகும்போது ஒவ்வொரு நிறையிலும் இந்த வாழ்க்கையில் அவர் அவரியாத நிலைகள் அந்த துணை நட்சத்திரத்தில் பேரலை பெறணும், குடும்பம் நல்லா இருக்கணும், உடல் நலமாகணும், தெளிந்த மனம் பெற வேண்டும். இதை எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நம் உடலுக்குள் இதை செலுத்தி தீமை வராது அந்த தனுசை வைத்து மாற்றி வைத்து தன் உடலில் இதை பெருக்கி கொண்டு வர வேண்டும். இப்படி என்றால் குறுகிய காலத்திற்குள் இதை நாம் சேர்த்தோம் என்றால் நம் மனதெல்லாம் ஒன்றாகின்றது. ஆக பகமை உணர்வு இல்லாத நமக்குள் ஒன்றாகின்றது. இப்போ அருவுணர்வு கொண்டு நமக்குள் உடலை விட்டு செல்லப்படும் போது துரு நட்சத்திரத்தின் ஈர்க்கூட்டத்தில் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாகின்றது. சப்தரிஷி மண்டலம். இப்ப நம் உடலுக்குள் இரத்த மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் என்ற இப்படி வருகின்றது. இது ஒவ்வொரு மண்டலத்திலும் நமக்குள் வரும் உணர்வுகளை அந்த அணுக்கள் தான் உருவாக்கியது. அந்த அணுக்களுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று இந்த அணுக்களுக்கு சேர்க்கப்படும் போது அது வலுவாகி இந்த இருளை நீக்கி நமக்குள் ஒன்றாகி உயிரிப்பறை உணவின் தன்மை ஒன்றாகி இனி நாம் பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. அதைத்தான் உங்களுக்கு இப்போது பயிற்சியாக கொடுப்பதும் காவியங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதும் நீங்கள் யார் எண்ணத்தால் எப்படி உருவானது இந்த நிலையை உங்களை நீங்கள் அறிவும் நிலைக்குதான் அந்த காவிய கட்டாக கூறிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி அதை நினைவாக்கி உங்கள் வாழ்க்கை வரும் தீமைகளை அகற்றும் நிலையை உருவாக்குவது. இந்த விஞ்ஞான அறிவால் உலகில் இன்று நஜித்தன்மை வருகின்றது. 2004 என்று வரப்படும் போது நாம் யார் என்று ஒருவருக்கு ஒருவர் அடையாளம் கூட காண முடியாது. அந்த அளவாத அடையாளம் பண்ணி நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்காக இந்த தியானம் எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் நம்மை நாம் அறிய முடியாது. என் குழந்தை யாரு, என் பிள்ளை யாரு என்று அறியவே முடியாது. அத்தகைய சூழ்நிலை இன்று ஆரம்பம். இது அணு கதிரியக்க நிலையும் கடும் விஷத்தன்மையும் கெமிக்கல் கலந்தையும் அதாவது அவரவருக்கு தகுந்த கெமிக்கலை பல வகையிலும் நீரிலையும் காற்றிலையும் கலந்து விடுகின்றனர். இதை போல வரப்போகும்போது மனிதனுடைய சிந்தனை இழக்கப் போகும்போது நீ யாரை தேடி எவரிடம் உரையிட போறேன், எந்த கடவுள் உங்களை காப்பாற்றப் போகிறான் என்று தெரிந்து பார்த்தா தெரியும். உங்க உயிரே கடவுள், உங்க எண்ணமே இறைவனாகின்றது. இறையின் உணர்வு செயலாக்கப்படும் போது காக்கும் உணர்வு பெற்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வு இறையாக்குங்கள். அந்த உணர்வை செயலாக்குங்கள். வாக்கில் உங்களுடைய சிந்தனை நிலைப்படுத்துங்கள். அந்த உடலுக்கு பின் பிறவியிலான நிலை அடையுங்கள். இதெல்லாம் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்மசாமியை பார்த்தோம், சாமியாரை பார்த்தோம், கடவுளை கும்பிட்டோம், அதை கூட எந்த கடவுள் நாம் இன்னும் உணர்வு நமக்குள் இருப்பதுதான் கடவுளாகின்றது. உணர்வின் தன்மை இணையாகிவிட்டால் உணர்வு செயலாகும் போது அந்த குணமே நமக்குள் தெய்வமாக செயல்படுகிறது. தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள். ஆக உங்க எண்ணம் தான் உங்களை காக்குமே தவிர அந்த எண்ணத்தை வைத்து காக்கு உணர்வு என்னால் உயிர் காக்கின்றது. அதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. இந்த பத்தாம் நிலை அடையக்கூடிய நாம் எதை அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பெற வேண்டும் என்ற ஆசை நாம் பட்டால் அதை நமக்குள் பிரம்மகுருவாகி அந்த அருந்ததி அந்த தீமையை நீக்கி அந்த சக்தியாக நமக்குள் உள்நின்று இயக்கம் என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது. இதை உங்கள் மனதில் வைத்து இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவை, இந்த உயிருக்கு நாங்கள் அந்த உணர்வின் உயிரின் நீங்கள் ஒன்றி வாழுங்கள். அதை போல ஒளியின் அறிவாக நமக்குள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை கூட்டுங்கள். இருளை நீக்கும் அருளை பெருக்கும் ஒளியாகும் உணர்வுகள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்ப கொடுக்கும் பயிற்சியை தெளிவாக்கிக் கொள்ளும். அதனால்தான் இப்ப நம்ம கோயிலெல்லாம் கட்டி வச்சு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள முடியாத நிலைகளுக்கும் புரிய வைக்கிறது தான் துவைதம். இப்போ உடல் துவைதம், நீங்கள் சொல்லும் பேச்சின் நிலைகள் அத்வைதம், நுகர்ந்தறிந்தா விசிஷ்ட அத்வைதம், அறிந்த உணர்வு உங்கள் உடலாக்கப்படும் போது துவைதம். இதுதான் உருவ நிலைகளை அமைத்து நம்மளுடைய நிலைகள் எப்படி என்ற நிலைகள் தெளிவாக்கப்படுகின்றது கோயில். ஆகவே நல்ல குணத்தை சிலையாக்கி உணர்வின் காவியத்தை படைத்து அந்த காவியத்தின் கருத்துப்படி நாம் எப்படி எதை எண்ண வேண்டும், நமக்குள் எப்படி பெற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரங்கள். அதை யாரும் நம் மதிப்பதில்லை, ஞானிகள் காட்டியதில்லை, அதை அவமதிக்கின்றோம். இந்த உடலின் நீச்சை வரப்படுப்போது தன்னிலையை மறந்து தவறு செய்யும் உணர்வுகளை நாம் கொண்டு தவறின் உடலை உருவாக்கி நல்ல உணர்வை இறையாக்கியதன்று அரக்கனாக தசப்பிரியன். இந்த உடலின் நீச்சை தான் நாம் வளர்த்துக் கொள்கின்றமே தவிர அந்த உயிரின் நீச்சை நமக்குள் வருவதில்லை. அவனைப் போன்று நாம் ஆக வேண்டும் என்று ஆறாவது அறிவு காட்டுகிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உணர்வு கொண்டு சேனாதிபதி தீமை தீங்க உள்புகாதபடி பாதுகாக்கும் இத்தனை பெரிய அறிவும் இருந்தும் பிரம்மாவை சிறப்பிடித்தான். நாம் உருவாக்கும் திறன் பெற்றது. வேதனை என்ற உணர்வு நாம் இருக்கும்போது பிரம்மமாகின்றது. வேதனை நீக்கும் உணர்வை நாம் நகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகும் போது வேதனை நீக்கும் உணர்வு நம்ம உடலாகின்றது. நானாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஆகவே நாம் என்னும் உணர்வு நமக்குள் பிரம்மமாகின்றது என்பதை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள். இதை மனதில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளவும் இந்த விஞ்ஞான நூலில் வரும் விஷத்தன்மையிலிருந்து மீட்டி நான் யார், என் பிள்ளையார், என் வீடு எதுன்னு தெரியாத நிலைகள் அலையும் சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரப்போகின்றன. தெரிந்து நீங்க வாழ்வதற்காகவே இதை செய்யுங்கள். உங்கள் உயிரை மதிங்கள். அருள் உணர்வை உங்களுக்குள் பெருக்குங்கள். அருள் வாழ்க்கை வாழ்க்கை.